நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் சையத் ராஅத் அல் உசைன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு சென்று பல் தரப்பினரை சந்தித்து பேசியுள்ளவை.
The discussion very much focused on the challenges the province faces, but also the plans and the achievements in connection.
ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பில் இலங்கை அரசு 11 பேரை கொண்ட சிறப்பு செயலணி ஒன்றை அமைத்துள்ளது குறித்து அதில் ஒரு உறுப்பினரான டாக்டர் தயா சோமசுந்தரம் தெரிவிப்பவை.
அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டாலும் நாங்கள் கிட்டத்தட்ட சுதந்திரமாகத்தான் இயங்குவோம். மக்கள்கிட்ட இருந்து கேட்டறிகிற அபிப்பிராயங்கள் நல்லிணக்கத்தை எப்படி கொண்டு போகலாம், இந்த மெக்கானிசம் நிறையபடி திரும்பி நடக்காமல் பார்த்துக்கொள்றோம். மற்ற போர்க்குற்றமும் நடந்த குற்றங்களுக்கு என்னென்று அணுக வேண்டும்.
இலங்கை கடற்பரப்பில் நுழையும் இந்திய மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த வீர கூறியுள்ளவை. ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 3வது பகுதி ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களையும் மீறி நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ராக்கெட்டை ஏவியுள்ள வடகொரியா தனது 5வது அணு பரிசோதனைக்கு தயாராகி வருவதாக தென்கொரிய உளவுத்துறை தெரிவித்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் தொழில்நுட்பம் வடகொரியாவிடம் இருப்பதாக நாடாளுமன்ற விவாதம் ஒன்றின் போது உளவுத்துறை கூறியுள்ளதாக தென்கொரிய செய்தி சேவை தெரிவித்துள்ளது. தனது செய்மதியை வெற்றிகரமாக சுற்றுப்பாதைக்கு ஏவியுள்ளதாக இன்று சற்று முன்னதாக வடகொரியா தெரிவித்திருந்தது. ஆனால் தனது ஏவுகணையை பரிசோதிக்கும் நோக்கத்துடன் வடகொரியா இந்த ராக்கெட்டை ஏவியுள்ளதாக விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். வடகொரியாவின் இந்த நடவடிக்கைக்கு பிராந்திய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் தமது கண்டனத்தை
வெளியிட்டுள்ளன.
ஆனால் சீனா வெறுமனே தனது வருத்தத்தை மட்டும் வெளியிட்டுள்ளது.
வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கான பதிலடியாக அமெரிக்காவுடன் சேர்ந்து இதுவரை காலத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ராணுவ ஒத்திகையை செய்யப்போவதாக தென்கொரியா கூறியிருக்கிறது. அமெரிக்க சிறப்பு படையினர் பங்கேற்கும் இந்த ராணுவ ஒத்திகை மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் முழுவதும் நடக்கும். தென்கொரிய தீபகற்பத்தில் நவீன ஏவுகணைகளை பாதுகாப்பு முறையொன்றை நிறுவுவது குறித்தும் தாம் பேச்சுக்களை ஆரம்பிக்க இருப்பதாக தென்கொரிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஏவுகணை திட்டம் அங்கு நிறுவப்பட்டால் அது வடகொரியாவுக்கு எதிராக மாத்திரமே பயன்படுத்தப்படும் என்று தென்கொரிய மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். இப்படியான நவீன அதிநவீன ஆயுதங்கள் அங்கு நிறுவப்படுவதை முன்னதாக சீனா எதிர்த்திருந்தது.
தாய்வானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தினால் அங்கு சரிந்து சுக்குநூறான கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மேலும் பலர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று தாய்வானில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது அந்த தீவின் செயற்பாடுகளை முடக்கியுள்ளது. டாய்னான் பகுதியில் தொடர்மாடி கட்டிடங்களிலிருந்து 170க்கும் அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 100க்கணக்கானவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களின் உறவினர்கள் மத்தியில் நம்பிக்கை இழப்பு மற்றும் கோபம் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார். போலியஸ்டர் கல் தொகுதிகளைக் கொண்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளமையை சரிந்து விழுந்த கட்டிடங்கள் வெளிப்படுத்தியிருந்தன. இந்த போலியஸ்டர் தொகுதியானது கட்டிடத்திற்கான கான்கிரீட் மற்றும் செலவினங்களை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பமாகும். இதனிடையே நிலநடுக்கத்தினால் சரிந்து விழுந்த கட்டிடங்களின் பாதுகாப்பு பற்றிய விசாரணைகளை அரச வழக்கறிஞர்கள் துவங்கியுள்ளனர் என டாய்னான் மேயர் வில்லியம் லாய் தெரிவித்துள்ளார்.
சிரியாவின் நகரான அலப்போவில் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ராணுவ நடவடிக்கையால் தப்பி வருகின்ற அகதிகளை தேவைப்பட்டால் தமது நாட்டுள்ளில் அனுமதிக்க தாம் தயாராக இருப்பதாக துருக்கி அதிபர் ரெசப் தைப் எர்தோவன் அவர்கள் தற்பொழுது கூறியிருக்கின்றார். சுமார் 35,000 பேர் வரையிலான அகதிகளை தமது நாட்டினுள் அனுமதிக்க துருக்கி இதுவரை மறுத்து வருகின்றது. அதற்கு பதிலாக எல்லையில் சிரியாவின் பக்கமாக இருக்கின்ற பகுதிகளுக்கு அது உணவு மற்றும் தங்கும் வசதிகளை அனுப்பி வருகின்றது. ஒரே நேரத்தில் போரிலிருந்து தப்பி வரும் மக்களுக்கான வாயில் காவலனாகவும் மறுபுறத்தில் அகதிகளை தடுப்பதற்கான ஐரோப்பாவின் அழுத்தத்துக்கும் இடையில் தாம் அகப்பட்டு தடுமாறுவதை துருக்கி கோடிட்டு காட்ட விளைவதாக பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் மற்றும் இதர ஜிகாதி குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் 7 பேரை ஸ்பெயின் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள தீவிரவாதிகளுக்கு மனிதாபிமான நிவாரணம் என்ற பெயரில் நிதி, துப்பாக்கி, கணினி பொருட்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் போன்றவற்றை இவர்கள் விநியோகம் செய்துள்ளனர் என நம்பப்படுகிறது.
ஆஸ்திரேலியாவில் 260 அதிகமான தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு தாங்கள் அடைக்கலம் அளிப்பதாக விக்டோரிய மாகாண அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் பசிபிக் பெருங்கடலில் இருக்கின்ற ஆஸ்திரேலிய அரசின் குடிவரவு மையங்களுக்கு அனுப்பப்படவிருந்த நிலையில் விக்டோரிய மாகாணத்தின் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. இவர்களுக்கு நவுரு தீவுக்கு அனுப்ப வேண்டாம் என ஆஸ்திரேலிய பிரதமருக்கு விக்டோரியா மாநில முதல்வர் டேனியல் ஆண்ட்ரூஸ் கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அவர்கள் அங்கு அனுப்பப்பட்டால் உடல் மற்றும் மன ரீதியான பெரும் தாக்கங்களுடன் கூடிய வாழ்க்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலில் இலங்கை செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் சையத் ராத் அல் ஹுசைன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு இன்று சென்று பல்தரப்பினரை சந்தித்து பேசியுள்ளார். முதலில் வடமாகாணத்தில் அரசியல்வாதிகள், நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோரை அவர் யாழ்ப்பாணத்தில் சந்தித்தார். இதுகுறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை வந்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சயித் அல் ஹுசைன் அவர்கள் வலிகாமத்தைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த மக்களை சுன்னாகம் பகுதியில் சந்தித்த போது அடுத்த விஜயத்தின் போது அவர்களை அவர்களுடைய சொந்த காணிகளிலேயே சந்திப்பேன் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனை சந்தித்த அவர் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிப்பதிலும் பார்க்க நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் மூலம் விடுதலை செய்வதே பொருத்தமானதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச நாடுகள் இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்குவதை ஆதரிக்காத தன்மையே இதற்கு காரணம் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். என இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய அலுவலகத்திற்கு வருகை தந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் தமது மன துன்பங்களை எடுத்துக் கூறுவதற்காக அங்கு குழுமியிருந்த காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோர், இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போயிருப்போரின் குடும்ப உறவினர்களின் பிரதிநிதிகள் மற்றும் வலிகாமம் வடக்கில் இன்னும் மூழ்குடியேற்றப்படாமல் இருப்போரின் சார்பிலான பிரதிநிதி ஆகியோரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்து தமக்கு ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இந்த சந்திப்பின் பின்னர் தனது வடபகுதி விஜயம் குறித்து சயித் அல் ஹுசைன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டார். ஆளுநருடனும் முதலமைச்சருடனும் நடத்திய சந்திப்புகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தன. பலதரப்பட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் கலந்துரையாடினோம். நேற்று கொழும்பில் அரச உயர் அதிகாரிகளை சந்தித்ததன் தொடர்ச்சியாகவே இந்த சந்திப்புகள் அமைந்தன என்றார் அவர். அதன் பின்னர் அவர் வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து சுன்னாகம் சபாபதி முகாமில் தங்கியுள்ள மக்களை சென்று சந்தித்து அவர்களின் குடியிருப்பு மற்றும் வாழ்க்கை நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார்.
சபாபதி முகாமுக்கு வந்தார். அவருடைய மக்கள் பிரசன்னமாகி இருந்து சகல தரவுகளும் கொடுத்தார்கள். அங்கே எல்லா மக்களும் சேர்ந்து எங்களை எங்கள் மயிலட்டிக்கு விடுங்கள் என்ற கோஷம் எழுப்பி தங்களுடைய ஆரவாரத்தை தெரிவித்தார்கள்.
என இந்த முகாம் சந்திப்பு குறித்து வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு சங்க தலைவர் அருணாசலம் குணபாலசிங்கம் அவர்கள் கூறினார். இந்த மக்களிடம் பேசிய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அவர்கள், நான் அடுத்த முறை வரும்போது இவ்வாறு இடம்பெயர்ந்தோர் முகாமுக்கு வராமல் உங்களை உங்களுடைய வீடுகளிலேயே சந்திப்பேன் என்று நம்புகிறேன் என்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். வடமாகாணத்தில் பல் தரப்பினை சந்தித்த பிறகு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மாலியில் திருகோணமலை சென்றார். அங்கு மாகாண அமைச்சர்கள், சிவில் சமூகத்தினர் என பலரை சந்தித்து பேசியுள்ளார். அவருடனான சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து கிழக்கு மாகாணத்தின் விவசாயம் மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் கே துரைராஜ சிங்கம் அவர்களிடம் கேட்டார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
நாங்கள் முதலே காணாமல் செய்யப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக விடயங்களை சொன்னோம். அது தொடர்பாக அவரும் மிகவும் கரிசனையாக கேட்டார். இந்த விடயம் மிகவும் மந்தகதியிலேயே செல்லுகின்றது என்கின்ற விடயத்தை செயலாளர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அது தொடர்பாக தாங்கள் அரசாங்கத்துக்கு ஊக்குவிப்புகளை வழங்க முடியும் என்கின்ற விடயத்தை அவர் சொன்னார். சிறைச்சாலையிலே கைது செய்யப்பட்டு இருக்கின்ற இளைஞர்களுடைய நிலைமைகளை பற்றி சொன்னோம். அவர்கள் இந்த விடயம் தொடர்பாகவும் கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கேட்டறிந்தார். மீள்குடியேற்றம் சம்பந்தமாக நாங்களும் சொன்னோம், அவரும் கேட்டறிந்தார். வாழ்வாதாரம் தொடர்பான விடயங்களையும் அவர் கரிசனை காட்டினார். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 45,000 போர் விதவைகள் தொடர்பாக இவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய விதத்திலேயும் தாங்கள் செயற்பட வேண்டியிருப்பதாகவும், எனினும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பொறுத்தவரையிலே தாங்களுக்கு இருக்கின்ற ஆணை மேண்டேட் அடிப்படையிலே தான் தாங்கள் செயற்பட முடியும் என்றும், பல விடயங்களை தாங்கள் அக்கறையோடு எடுத்துக்கொண்டு இது தொடர்பான வேறு சில நிறுவனங்களோடு தாங்கள் இதனை கலந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
அதிகார பகிர்வு புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை அவர் கேட்டறிந்தாரா?
இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக நாங்கள் தான் கருத்துக்களை முன்வைத்தோம். இது மனித உரிமைகள் தொடர்பான அவருடைய ஆணைக்கு உட்பட்ட விடயம் அல்ல என்பதை அவர் வெளிப்படுத்திய பொழுதிலும் கூட இதனை நாங்கள் கரிசனையில் எடுத்துக் கொள்வோம் என்பதுதான் அவருடைய வெளிப்பாடாக இருந்தது. குறிப்பாக அரசியல் தீர்வு திட்டம் என்பதும் போர்க்குற்றம் தொடர்பான அந்த விடயத்திலே டிரான்சிஷனல் கிரைம் என்று பாவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இலங்கையினுடைய இனப்பிரச்சனையின் மூலத்தை கண்டறிந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பு வைப்பதற்கு போல மனித உரிமைகள் ஆணைக்குழு நிறைவேற்றியிருக்கின்ற தீர்மானம் முழுமையாக அமுல் நடத்தப்படக்கூடிய விதத்திலே ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் கொடுத்தோம். இவற்றை செய்யும் வகையிலே தாங்கள் செயற்படுவதாக அவர்கள் எங்களுக்கு கருத்துரை தெரிவித்தார்.
பொதுவாக மாகாணத்தின் நிலவரம் தொடர்பாக என்ன கருத்துக்கள் அங்கு பரிமாறப்பட்டது?
குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய நிர்வாகத்திலே ஆளுநர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருப்பதாகவும், ஆளுநர்கள் தாங்கள் விரும்பிய நேரத்திலே எங்களுக்கு தடை போடக்கூடிய விதத்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டதோடு, எங்களுடைய நிதி நிலைமைகள் தொடர்பாக நிதி ஆணைக்குழு எங்களை அதிகமாக கட்டுப்படுத்துகின்றது என்ற விடயத்தையும், எங்களுக்கு இருக்கின்ற தேவைகள் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகள் இவற்றை நிறைவேற்ற முடியாதபடி நிதி ஆணைக்குழுவும் ஆளுநரும் அதிகமான தடை போட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையை நாங்கள் விளங்கப்படுத்தினோம்.
இதற்கு அவர் ஏதாவது பதிலளித்தாரா?
இவற்றை கரிசனையோடு தாங்கள் கேட்டறிந்து கொள்வதாகவும், முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அஸ்தபுஷ்டியுள்ள நடவடிக்கைகள் எடுக்கும் வகையிலே தாங்கள் செயற்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
கிழக்கு மாகாண அமைச்சர் கே. துரை ராஜசிங்கம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதில் உள்ள அம்சங்களை உறுதி செய்வதற்காக 11 பேரை கொண்ட சிறப்பு செயலணி ஒன்று இலங்கை அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் மருத்துவர் தயா சோமசுந்தரம் அவர்களுடன் பேசினார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
முக்கியமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அரசாங்கத்தால நியமிக்கப்பட்டாலும் நாங்க கிட்டத்தட்ட சுதந்திரமாகத்தான் இயங்குவோம். அப்ப மக்கள்கிட்ட இருந்து கேட்டறிகிற அபிப்பிராயங்கள் நல்லிணக்கத்தை எப்படி கொண்டு போகலாம், இந்த மெக்கானிசம் மறுபடி திரும்பி நடக்காமல் பார்த்துக்கொள்றோம். மற்ற போர் குற்றமும் நடந்த குற்றங்களுக்கு என்னென்று அணுகிற நீதிமன்றங்கள், இதுல வாரவர அதுல குற்றவாளியெல்லாம் கண்டுபிடிப்பட்டவர்களுக்கு என்ன விதமான தீர்ப்பு, அப்படிப்பட்ட விஷயங்களும் மக்கள்கிட்ட அபிப்பிராயங்கள் என்னென்று செய்யறது, எந்த முறையில இதை செயற்படுத்தலாம்ன்றத கேட்டறிகிறதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில். LLRC நடந்த மாதிரி மற்ற இதுக்கண்ட ஒரு இணையதளம் வெப்சைட் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்க, அப்ப மக்கள் கருத்தை நேர தெரிவிக்கலாம், மற்ற தபால் மூலமும் தெரிவிக்கலாம், பிறந்த அளவுல எல்லாரும் உள்ளடக்கிய அப்ப எப்படி பரவலா இந்த இதழ் எடுத்து இப்ப இருந்து நாங்கள் ஒரு அறிக்கை மாதிரி மக்கள் இதான் விரும்பினோம், இதான் இப்ப இருக்கிற கருத்து, இப்படி செய்தா நல்லது என்று அந்த அறிவுரையை கொடுப்போம். இப்ப அரசாங்கம் அதை எடுத்து நீ செய்ய போறதுல இந்த இதை வச்சுக்கொண்டுதான் செய்யணும்ன்றது விளக்கம்.
இந்த குழுவின நடவடிக்கைகள் எப்பொழுது நீங்க ஆரம்பிக்க இருக்கிறீங்க, எவ்வளவு காலத்துல இது முடிவடைய வேண்டி இருக்கிறது?
இப்ப இந்த கால எல்லையும் கொஞ்சம் இறுக்கமா இருக்குது. ஏப்ரல் மாதத்துல புதுவருஷ கொண்டாட்டங்களுக்கு முதல் தரச்சொலி கேட்கப்பட்டிருக்கு, முதல்ல மார்ச்ல தரவணும்னு சொல்லிச்சிடும். ஏப்ரல்ல மின் போட்டப்பட்டிருக்கு, உடனடியா துவங்குறதுதான் இருக்கு. அப்ப அந்த வெப்சைட் உடனடியா நினைக்கப்படுதுட்ட ஒரு கிழமைக்கிடையில அது எங்க துவங்கும். அப்ப மக்கள் நேரடியா தக்கட கருத்துல அதுக்கு சொல்லலாம்.
இப்ப உங்களுக்கு அனுசரணையாக மாவட்டம் தோறும் குழுக்கள் அமைக்கப்படுமா?
ஜோனல் டாஸ்க் போர்ஸ் ஒன்று இருக்கும், இதுக்கு கீழே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி அண்ட் அப்ப பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதி எக்ஸ்பர்ட் பேனல் இப்படி ஆலோசனை சொல்லி அதை என்னென்ன செய்யலாம், மற்ற நாங்கள் கேட்கிற கேள்விகள் எப்படி அமையணும், அப்படிப்பட்ட ஆலோசனையும் மற்ற வெளியிலேருந்து மக்கள் அடிக்கடி வந்து போன கிழமை யூஎன்ல இருந்து அந்த ரெப்பட்டிவ் ட்ரான்சிஷன் ஜஸ்டிஸ் பாப்லோ டிக்ரீஸ் அவர் வந்த ஒரு கிழமை கிட்ட எங்களோட ஒரு நாளும் கலந்துரையாடி யாழ்ப்பாணம் வந்துட்டு போனார். நேற்று இவர் யூஎன் ஹை கமிஷனர் ஹியூமன் ரைட்ஸ் அவர் வந்திருக்கிறார். மற்ற அங்க யூஎன் அப்படி கணவேரும் இதுக்கு ஆலோசனை கூறி வழி நடத்தினோம். வேற நாடுகள்ல எப்படி நடத்தப்பட்ட உதாரணங்களை பாவிச்சு எங்களுக்கு பொருத்தமான முறையில செய்யறது இப்படி பல இதுவரை செய்ய பாக்குறோம்.
மருத்துவர் தயா சோமசுந்தரம். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இலங்கை அரசாங்கம் இன்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அவர்களின் வளங்கள் பறிமுதல் செய்யப்படும் என மீன்பிடி அமைச்சர் கூறியுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் பறிமுதல் செய்யப்படும் இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகுகளும் மீன்பிடி உபகரணங்களும் எக்காரணம் கொண்டும் மீள ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று மீன்பிடித்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு தர்மபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாண மீனவர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ள இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு இரு நாடுகளும் இணைந்துதான் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
முனகேவுனா இவகேம அப்பே அமாத்தியான்சே விதேஷ அமாத்தியதுமியட்ட வினம வார்த்தாவாக்கி திரிபத் கரா.
இலங்கைக்கு வருகை தந்த இந்திய வெளியுறவு அமைச்சரிடம் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுப்பது தொடர்பாக எமது அமைச்சினால் யோசனை அடங்கிய அறிக்கையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை குறிப்பாக வடமாகாண மீனவர்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது. எமது கடல் வளம் அழிக்கப்படுகின்றது, சுற்றாடலும் பாதிக்கப்படுகின்றது. இதனை தடுத்து நிறுத்த இந்திய மத்திய அரசு தலையிட வேண்டும் அல்லது அதன் ஒத்துழைப்பு எமக்கு தேவைப்படுகின்றது. இது அந்த அறிக்கையில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. இதுபற்றி மத்திய அரசுடன் பேச முன்வருமாறு எமக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்திய மீனவர்களின் அத்து மீறல்கள் தடுக்கப்படும், உள்நாட்டு சட்ட திட்டங்கள் கடுமையாக அமுலாக்கப்படும், தற்போதுள்ள சட்டத்திலும் மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே இலங்கை கரையோர காவல் படைக்கும் இலங்கை கடற்படைக்கும் வழங்கப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் மீன்பிடி படகுகளும் மீன்பிடி உபகரணங்களும் மீள ஒப்படைக்கப்பட மாட்டாது என்பதில் நாம் உறுதியுடன் இருக்கின்றோம்.
அப்படி தீவிர ஜனதாவின் அனித் அபியோகி தமாய் யூரோப்பா மத்தியதானம் எப்படி வந்து அப்பயே அவசிய சாகச்சாப்பத்துவ வகையும் அவசிய
இந்திய மீனவர்களின் பிரச்சினை போன்று உள்நாட்டு மீனவர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ள மற்றுமோர் விடயம் ஐரோப்பிய யூனியன் இலங்கையிலிருந்து மீன் இறக்குமதிக்கு விதித்துள்ள தடை. நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் மீன் இறக்குமதிக்கு ஏற்கனவே விதித்துள்ள தடை எந்நேரத்திலும் நீக்கப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் இது பற்றிய நல்ல செய்தி எமக்கு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டார் மீன்பிடித்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தில் விண்கல் தாக்கி பேருந்து ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவருக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்குவதாக அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் விண்கல் தாக்கி பேருந்து ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளதை தமிழக அரசு உறுதி செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி வட்டத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் வளாகத்தில் அது விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் அக்கல்லூரியின் பேருந்து ஓட்டுநரான காமராஜ் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த அந்த ஓட்டுநரின் குடும்பத்துக்கு தமிழக அரசு இழப்பீடு அளிக்கும் என முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பலியான காமராஜின் குடும்பத்துக்கு 100,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவரது குடும்பத்துக்கு தமது அனுதாபத்தையும் ஜெயலலிதா அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். அசாதாரணமான வகையில் ஏற்பட்ட இந்த விபத்தினால் காயமடைந்த மற்ற மூவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிவாரணமும் அறிவித்துள்ளார். நேற்றைய தினம் அந்த குறிப்பிட்ட தனியார் பொறியியல் கல்லூரியின் வளாகத்தில் மர்ம பொருள் ஒன்று வானிலிருந்து விழுந்தது என்றும் அது அதிகமான சத்தத்துடன் வெடித்து சிதறியதாகவும் அதன் காரணமாக அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதம் அடைந்ததாகவும் பிபிசி தமிழோசையிடம் பேசிய அக்கல்லூரியில் பணிபுரிந்து வரும் அலுவலக அதிகாரி ஒருவர் கூறினார். இந்த விபத்தில்தான் பேருந்து ஓட்டுநர் காமராஜ் உள்ளிட்டோர் காயமடைந்து அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் வழியிலேயே பலத்த காயமடைந்திருந்த ஓட்டுநர் காமராஜின் உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மற்ற மூவருக்கும் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஜனவரி 26 அன்று இதே போன்றதொரு சம்பவம் அதே வேலூர் மாவட்டத்தின் ஆலங்காயம் பேரூராட்சி அருகே நடைபெற்றதாகவும் அந்த சம்பவத்தினால் நெற்பயிர் வயல் ஒன்றில் மிகப்பெரிய பள்ளம் ஒன்று உருவாகி இருந்தது என்றும் தகவல்கள் வெளியாகின. தொடர்ந்து அப்பகுதியில் அகமதாபாத் இயற்பியல் ஆய்வுக் கூடத்தின் வான் இயற்பியல் விஞ்ஞானிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேலூர் மாவட்டத்தில் விண்கல் தாங்கி ஒருவர் இறந்துள்ள செய்திகள் குறித்து சென்னையிலிருந்து நமது பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் மூன்றாவது பாகம் தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன்.
தரிகிடம் தாகிடோம் தரித்த தாகிடம் தருகின்ற திமிதகம் தாகிடோம் தரித்த தாகிடம் தருகின்ற திமிதகம் தாகிடோம் தரி தக 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 திகு 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 திக் தக 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 தக் திகு 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 திக்.
வடமோடி கூத்தின் தாளக்கட்டை பாடுகின்ற பேராசிரியர் பாலசுகுமார் புலம்பெயர்ந்து பிரித்தானியாவில் வாழ்கின்ற ஒரு நாட்டுக்கூத்து கலைஞர். அது குறித்த ஆய்வுகளை செய்து இலங்கையில் பேராசிரியராகவும் இருந்தவர். கடல் கடந்து வந்தும் அவரை இன்றும் இலங்கையோடு இணைத்து வைத்திருப்பது இந்த கூத்து. இலங்கையின் அனைத்து தமிழர் பகுதிகளிலும் காணப்படுகின்ற கூத்தின் வடிவம் குறித்து அவர் விவரிக்கின்றார்.
இலங்கையினுடைய வடக்கு, கிழக்கு, மலையகம், வடமேல் மாகாண பிரதேசங்கள் என்று தமிழர்கள் பரந்து வாழுகிற பிரதேசங்கள் எல்லாவற்றிலையும் இந்த கூத்து காணப்படுகிறது. வடக்கு கிழக்குல வந்து இந்த கூத்து வடமோடி தென்மோடி என்று பெரும் பிரிவுகள் உடனான யாழ்ப்பாணத்திலையும் வடமோடி தென்மோடி இருக்கு, மட்டக்களப்பிலையும் வடமோடி தென்மோடி இருக்கு. அதுபோல முல்லைத்தீவுல வந்து கோவலங்கூத்து முக்கியம் பெறுது. மன்னார்ல வடபாங்கு தென்பாங்கு கூத்துக்கள், யாழ்ப்பாணத்துல வந்து காத்தவராயன் கூத்து, அதை விட மட்டக்களப்புல வந்து மகிடி வசந்தன் கூத்து பரமேள கூத்து என்று நிகழ்கிற தன்மைகள். அதே மாதிரி திருகோணமலையிலையும் இந்த மட்டக்களப்பினுடைய பாதிப்போட சேர்ந்ததான கூத்து வகைகள் தென்னுரவாடி வரையில நிகழ்கிற அந்த பிரதேசங்கள்ல தென்னுரவாடியில இன்னும் விசேஷமான ஒரு கூத்து வேதாள ஆட்டம் என்கிற ஒரு கூத்து முறை காணப்படுது. இதை விட மலையகத்துக்கு போனோம்னு சொன்னால் பொன்னர் சங்கர் காமன் கூத்து இந்த தப்பாட்டம் போன்ற வகையான கூத்துக்களும் அது சார்ந்த இசை மரபுகளும் காணப்படுகின்றன. அதே மாதிரி வடமேல் மாகாண உடப்பு பகுதிகளுக்கு போனாலும் இந்தியாவினுடைய நேரடியான தாக்கத்துக்குட்பட்ட இந்த பொன்னர் சங்கர் மரபுகளும் அதோட சேர்ந்து இந்த விலாச மரபுகள் காணப்படுகின்றன.
வருவாயன் பூங்குழலே எந்த
தென்மோடி வகை கூத்தின் பாடல்களை இசைக்கும் இவர்கள் பேராசிரியர் மௌனகுரு அவர்களின் அரங்க ஆய்வுக்கூட மாணவர்கள். கூத்தை பொதுவாக நாட்டுக்கூத்து என்று பலரும் அழைப்பது வழக்கம். ஆனால் அதனை அப்படி அழைப்பதை நிராகரிக்கும் பேராசிரியர் மௌனகுரு அதற்கு ஒரு செவ்வியல் அந்தஸ்து இருக்கின்றது என்று கூறுகின்றார்.
வடமோடி தென்மோடி வசந்தன் என மூன்று விதமான கூத்து வகைகள் மட்டக்களப்பிலே உள்ளன. வடமோடியுடைய பாடல்கள் வேகமும் பரபரப்பும் கொண்டவை, தென்மோடியில் பாடல்கள் அழகும் நளினமும் எளிமையும் கொண்டவை, வசந்தனுடைய பாடல்கள் கூடுதலாக தாளக்கட்டும் தாள லயமும் கொண்டவை. கிட்டத்தட்ட அடிப்படை ஒன்றாக இருக்கும். வேகம் புறவுறுப்பை கொண்டு அந்த அல்லது மென்மை வேகத்தை கொண்டே நாங்கள் அதை நாங்கள் கணக்கிட்டுக் கொள்வோம். இதனை பொதுவாக கிராமத்தில் உள்ள மக்கள் ஆடுவார்கள். இங்கு மட்டக்களப்பிலே முக்கியமான விஷயம் என்று சொன்னால் எல்லா சாதிகளும் கூத்தி ஆடுவார்கள். அதே மட்டக்களப்பின் சிறப்பான அம்சம் இந்த வசந்தன் கூத்தி ஆடுபவர்கள் பெரும்பாலும் இளம் வயதுடைய இளம் சிறார்களாகத்தான் ஆடுவார்கள். அவர்கள் அந்த இளம் அந்த வசந்தன் கூத்து ஒரு வகையில் சிறுவர் கூத்து என்றே நான்
கூறுவேன். அங்குதனாம் நல்ல வனர சுக்கீரீவனுடன் அங்குதனாம் நல்ல வனர சுக்கீரீவனுடன் கோலிய மலைகளை கையில் கொண்டு நல்ல வானர அனுமான் தோற்றினரே.
கூத்து பாடல்களின் சொல்வளம் மிகவும் ஆழமானது. அதன் பரிமாணங்கள் குறித்து மீண்டும் மௌனகுரு.
கூத்துக்களை பாடியவர்கள் சாதாரண மக்கள் இல்லை, புலவர்கள். இந்த புலவர்கள் அந்த நாயக்ககால சிலோட ஜமகம் மடக்கு சொல்லலங்காரம் இவைகளில் ஊறியவர்கள். ஆனப்படியே அந்த தன்மை அதில் வருகிறது. பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த கல்வி முறையான கல்வியுறவு பெறாத அண்ணாயினர் அந்த பாடல்களை திருப்பி திருப்பி பாடி 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 பழக்கினபடியார் அதே மட்டில் அதே சொற்களை வைத்து கொண்டு அவங்களும் கண்டத்தங்கிட்டாங்க. இப்படித்தான் பல கூத்துக்கள் வந்திருக்கு.
அதேபோல கூத்துக்கள், இதிகாசங்கள் முதல் நாட்டார் கதைகள் வரை பலவிதமான விஷயங்களை பேசுவதாக கூறுகின்றார் பாலசுகுமார்.
வடமோடி தென்மோடி என்ற பாகுபாட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் வந்து இந்த புராண கதை, அதாவது இதிகாச கதைகள், மகாபாரதம் ராமாயணம் ஆகிய இதிகாச கதைகள் தான் இந்த வடமோடி தென்மோடி கதைகள்ல காணப்படுகின்றன. ஆனால் காத்தவராயன் கூத்து, அது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மரபு சார்ந்த, அதாவது கிராமம் சார்ந்த ஒரு கதை அது காத்தவராயன். அதே மாதிரி கோவலன் கூத்து என்பது சிலப்பதிகாரத்துல இருந்து வருகிற மரபு. அதே மாதிரி மலையகத்துல காணப்படுகிற பொன்னர் சங்கர் வந்து, அதுவும் வந்து குலம் சார்ந்த அல்லது அந்த பிரதேசம் சார்ந்த வழக்காறு சார்ந்ததாக இருக்கிறது. காமன் கூத்து புராண மரபை பற்றி பேசுகிறது. மக்கள் சார்ந்த கதைகளும் மன்னர்கள் சார்ந்ததும் இதிகாசம் புராணம் சார்ந்ததுமாக காணப்படுகின்றன.
இது முசட்டு வசந்தன் கூத்தின் பாடல். இவை மாத்திரமல்ல, அனைத்து வகையான கூத்தின் பாடல்களுக்கும் கூத்து இசைக்கும் காட்சிகளினூடாக கலந்து வருகின்ற ஒரு பாங்கு இருக்கின்றது என்கின்றார் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம்.
இப்போ குதிரை, வேறு குதிரையில் ராசா வாரது பெரும்பாலும் அது மற்ற கிளப்பு வடமூடியில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம். இப்போ தந்த தகிர்த தகிர்த தாம் திந்த திகிர்த திகிர்தத்தை தக தந்த தகிர்த தகிர்த தாம் திந்த திகிர்த திகிர்தத்தை வீராதி வீர சூரன் வீமசேன மகாராஜ போர்க்களத்தை நோக்கியே பொத்தேரிலேறி வருகிறான். இந்த மாதிரி வரும். இப்போ அப்போ அந்த காட்சி இதுகள் எல்லாமே இந்த இசைக்குள்ளால் கலந்திருக்கிற அந்த சுவையை நாங்கள் பார்க்கலாம் நிறைய.
இந்த கூத்து முயற்சிகள் இன்றும் இலங்கையின் பல பகுதிகளிலும் இன்னமும் சிறப்பாக தொடர்கின்றன. அது மாத்திரமல்லாது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் அவை நீடித்திருக்கின்றன. மீண்டும் பாலசுகுமார்.
பிரான்சில் புலவர் அரியநாயகம் என்பவர் கூத்திசை பாடல்கள் என்கிற நிகழ்ச்சிகளை கூட நடத்தி இருக்கிறார். அதே போல பிரான்சில் இருக்கிற திருமறை கலாமன்றத்தினுடைய முயற்சிகள், சரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பத்தண்ணாவினுடைய முயற்சிகள், நோர்வேயில நான் சில பகுதிகளுக்கு சென்று என்னுடைய பயிலரங்குகள், பிரான்சில் நடத்திய பயிலரங்குகள், கடைக்குருசில் போன்றவர்கள் கனடாவில் நிகழ்த்திய அந்த கூத்தும் கூத்தோடு சொந்த இசை மரபும் என இலங்கை தமிழர்களுடைய கூத்து இசையோடு சேர்ந்த நீட்சியாக புலம்பெயர் பிரதேசங்களிலே அது பயன்பாட்டில் உள்ளது. நான் ஈழ நாட்டியம் என்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி எங்களுக்கான ஒரு நடன முறை, அதனுடைய இசை மரபு பற்றியெல்லாம் நானும் பல பயிலரங்குகள் மூலம் இந்த புலம்பெயர் பிரதேசங்களில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன்.
கூத்து ஆய்வாளர்கள் கூறியது போல செவ்வியல் அந்தஸ்தை பெற்ற இந்த இலங்கை கூத்து வடிவங்கள் உண்மையில் இலங்கையின் பாடல்கள் மற்றும் இசை வடிவங்களில் மிகவும் அழுத்தமாக அமைந்தவை. அதேவேளை அவை இலங்கையின் நாட்டார் பாடல்களில் இருந்து வேறுபட்டவை என்கின்றார் மௌனகுரு.
நாட்டுக்கூத்தை நான் ஒரு காலம் நாட்டார் பாடல் என்று சொல்கிறேன். சில ஆட்கள் நாட்டார் பாடல்னு சொன்னாலும் கூட நாட்டுக்கூத்து நாட்டார் பாடல்னு சொல்ல மாட்டோமேன்னு சொன்னால், நாட்டுக்கூத்தில் பல்லவி அனுபல்லவி சரணம் போன்ற முறைகள் எல்லாம் இருக்கு. அதில் வர சொற்கள் எல்லாம் விருத்தப்பா வண்பா களிப்பா கொச்சகப்பான்னு பாக்களுக்குள்ளே போகுது. ஆனபடியால் அவற்றை நாங்கள் நாட்டார் பாடல்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் அது நிகழ்த்துக்கலையாக இருக்கிறபடியால் ஒரு எளிமை தன்மை ஒன்று அந்த பாடல்களில் காணப்படும். அதாவது ஒரு கிளாசிக்கல் செமி கிளாசிக்கல் சங்கீதத்தை அரை செந்நறி சங்கீதம் ஒன்றை நாட்டார் பாடல் முறையில் பாடுகின்ற மரபொண்டு கூத்தில் காணப்படுது. அதான் கூத்தினுடைய சிறப்பு அம்சம்.
சரி, இவை இலங்கையின் கூத்து பாடல்கள் குறித்த சில கருத்துக்கள். அடுத்த பகுதியில் இலங்கையின் நாட்டார் பாடல்கள் குறித்து பார்ப்போம் நேர்களே.
ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் மூன்றாம் பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். நேயர்கள் நினைவிற்கு நாளை திங்கட்கிழமை விளையாட்டு அரங்கமும் செவ்வாய்க்கிழமை அனைவருக்கும் அறிவியலும் நீங்கள் கேட்கலாம். இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் மற்றும் இதர ஜியாதிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் 7 பேரை ஸ்பெயின் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாய்வானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் அங்கு சரிந்து சுக்குநூறான கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மேலும் பலர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களையும் மீறி நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ராக்கெட்டை ஏவியுள்ள வடகொரியா தனது 5வது அணு பரிசோதனைக்கு தயாராகி வருவதாக தென்கொரிய உளவுத்துறை தெரிவித்துள்ளது.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.